SBS தமிழ்.
வணக்கம் திரு அவர்களே.
வணக்கம்.
காஷ்மீர் தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூளும் வாய்ப்பிருப்பதாக இந்தியாவின் சில ஊடகங்களிலிருந்து செய்திகள் கிடைக்கின்றன. அப்படியான சாத்தியம் அங்கு உள்ளதா? அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீர் தொடர்பாக ஒரு பெரும் போர் வெடிக்கக்கூடும், அப்படியான சாத்தியம் அங்கு உள்ளதா சொல்லுங்களேன்.
சில நாட்களுக்கு முன்பாக மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையினரின் வாகனத்தை ஒரு தற்கொலைப்படை தாக்குதல்களின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 44 படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக நாடெங்கிலும் எழுந்த ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியும் கோபமும் வீராவேசமும் சில ஊடகங்களுக்கு ஒரு நல்ல தீனியாக அமைந்து விட்டது. போர் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்று திரும்ப திரும்ப ஒரு சில ஊடகங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் போர் என்பது அவ்வளவு சாதாரணமான விடயம் அல்ல. போர் நடத்துவதற்கு உலக அளவிலான ஒரு ஆதரவு தளம் தேவை, பொருளாதார ரீதியான அரசியல் ரீதியான அனுகூலமான நிலைப்பாடுகள் தேவை. அதெல்லாம் ஒரு சிறு தாக்குதல் மூலமாக உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆதரவை தம் பக்கம் திருப்பிவிட முடியும் என்பது எளிய விஷயம் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது போர் முழுமையான ஒரு போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். அதைவிட மிக முக்கியமானது பொருளாதார ரீதியாக இரண்டு பெரும் திட்டங்களை முன்னகர்வுகளை இந்த அரசாங்கம் தொடங்கி இருக்கிறது. ஒன்று வந்து பணம் இழப்பு, பண மதிப்பு இழப்பு, அதாவது டிமானிட்டைசேஷன் ஒன்று. இரண்டாவதாக ஒட்டுமொத்த உள்நாட்டுக்கான சேவை வரிகளை பற்றின ஒரு GST ஒரு புது திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலமாக அந்த அளவுக்கு அதனுடைய முழு பலன் எப்போது வெளிப்படையாக தெரியும் என்ற ஒரு நிலை இன்னைக்கு வரைக்கும் உறுதியா சொல்ல முடியல. அந்த மாதிரி சூழல்ல வந்து ஒரு வார் ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை ஒரு போரை நடத்துவதற்கு வலிமையான பொருளாதார தளம் தற்போது இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கத்தான் செய்யுது. ஆக அரசியல் ரீதியாக உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி ஒரு ஆதரவான ஒரு நிலையை ஏற்படுத்த அரசாங்கத்திற்கு கூடுதல் கால அவகாசம் தேவை. பொருளாதார ரீதியாக ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கும் சில ஆதரவான அமைப்புகள் தேவை. அது இரண்டும் தற்போது இல்லாத ஒரு சூழலில் இது முழுமையான ஒரு போர் அல்லது ஒரு யுத்தம் என்பது தற்போதைக்கு நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விடயம். 99 கார்கில் யுத்தம் நடந்த போது கூட ஒரு முழுமையான யுத்தமாக அது இந்திய அரசாங்கம் தொடங்கவில்லை. கார்கில் என்ற ஒரு சிறு பிராந்தியத்திற்குள் ஊடுருவிய பாகிஸ்தானிய இராணுவத்தினரையும் மற்ற சில தீவிரவாத அமைப்புகளையும் வெளியேற்றுவது மட்டுமே அப்படிங்கிற அளவிலே அதை முடித்துக் கொண்டு விட்டார்கள். அதாவது அந்த டாக்டிக்கல் வார் என்ற ஒரு பதம் பயன்படுத்துகிறார்கள். அந்த இடத்தில் மட்டும்தான் அந்த இராணுவ நடவடிக்கைகள் இருக்கும். ஒட்டுமொத்தமாக யுத்தங்கள் இனி சாத்தியமில்லை. ஏனென்றால் பாகிஸ்தானும் ஒரு அணு ஆயுத நாடு, இந்தியாவும் ஒரு அணு ஆயுத நாடு. இனி கன்வென்ஷனல் வார், வழக்கமான மரபு சார்ந்த யுத்தங்கள் நடந்தால் அது வேறு விதமான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இனிமேல் யுத்தம் முழுமையான யுத்தம் என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. அதன் அடிப்படையில் உடனடியாக யுத்தம் வருவதற்காகவோ யுத்தம் தொடர்பான முஸ்தீவுகள் முன்னேற்பாடுகள் அரசாங்கம் செய்கிறது என்பதெல்லாம் வெற்று வதந்தி என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
ஒரு போர் நடத்துறதுக்கு ஒரு கால அவகாசம் தேவை அப்படின்னு சொல்றீங்க. அந்த கால அவகாசத்திற்கே காரணம் இல்லையே. என்னன்னா இப்ப விரைவில் வந்து லோக்சபா மக்களவை தேர்தல் வரவிருக்கின்ற இந்த பின்னணியில இந்த போர் நடக்கும் சாத்தியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அது இந்த தாக்குதல் இந்த தேர்தல் காலத்துல அல்லது தேர்தல் பிரச்சார வேலைகள்ல எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு
படுது? இதற்கு ஒரு ஒப்பீட்டாக நம்ம பழைய 99 கார்கில் நடந்த அந்த யுத்தத்தையே கூட எடுத்துக்கொள்ளலாம். கார்கில் தொடர்பாக குறிப்பாக நகர்ப்புறங்களில் இருந்த ஒட்டுமொத்த மக்கள் மனநிலையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கிறது என்று சொல்ல போன தமிழ்நாட்டில் எடுத்துக்கோமே, 99 தேர்தல்கள்ல பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான ஒரு அலை ஒன்றும் வீசவில்லை. ஆனால் ஒரு சிறு அளவில் அதிகபட்சம் போனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே வெறும் 500,000 வாக்குகள் மட்டுமே பாரதிய ஜனதா ஆதரவு கூட்டணிக்கு திரும்பியது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வென்றார்கள். இன்னும் சொல்ல போனா 500,000 வாக்குகள் என்பது 6 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலத்துல வந்து சாதாரண வாக்கு எண்ணிக்கை தான். ஆனா அந்த அளவுக்கு சிறு அளவுதான் ஒரு டில்ட், அதாவது ஒரு மாற்றம் இருக்கும். குறிப்பாக நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே ஒரு ஒரு விதமான ஒரு ஈர்ப்பை ஒட்டுமொத்தமாக தங்களுடைய அதிருப்தியே அல்லது தங்களுடைய ஆதரவை ஆன நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று நினைக்கின்றேன். ஆகையா சிறிய அளவில் ஒரு பாதிப்புகள் உருவாக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பலவிதமான அரசியல் தேவைகள், உள்ளூர் அரசியல்கள், பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் கலந்த ஒரு கலவைதான். ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு அலை ஒன்று ஆதரவாகவோ எதிராகவோ வீசும் என்றெல்லாம் திட்டவட்டமாக இப்போதைக்கு சொல்ல முடியாது. மாநில அளவில் பிரதான கட்சிகளினுடைய செல்வாக்கு அபரிதமாக இருக்கிறது. மம்தா பானர்ஜியினுடைய வலுவு பெங்காலில் மெச்சத்தகுந்த அளவில் இருக்கிறது. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் இடதுசாரிகளின் வீச்சும் ஆதரவு களமும் சிறப்பாக இருக்கிறது. மற்ற மாநிலங்கள்லாம் மாநில கட்சிகளுடைய வலு ஆதரவும் மிகச்சிறப்பாக இருக்கின்ற காரணத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அலையை ஒரு ஒரு யுத்தம் உருவாக்குமா என்பதெல்லாம் இப்போதைக்கு நம்மளால் திட்டவட்டமாக கூற முடியாது. அப்படி இதுவரைக்கும் நடந்த மாதிரியும் நமக்கு சமீபத்திய வரலாறு காட்டவில்லை. அதுதான் உண்மை.
தமிழகம் நோக்கி திரும்பினால், திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று இதுவரை கூறி வந்த பாட்டாளிமக்க கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திடீரென்று தடாலடியாக இப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளார். அதாவது அதிமுக அரசை அகற்ற வேண்டும் என்று ஆளுநரிடம் மனு கொடுத்த கட்சி பாட்டாளிமக்க கட்சி. இந்த பின்னணியில் இந்த கூட்டணி எப்படி சாத்தியமானது, எப்படி இதை எடுத்துக்கொள்ளலாம்?
பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கட்சி தாவல்கள் அல்லது அணி தாவல்கள் என்பது நடைமுறை அரசியலின் தவிர்க்க முடியாத அங்கம் என்று அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். இது வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்தை என்னை பொறுத்த வரைக்கும் உருவாக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், இந்த அரசுக்கு எதிராக ஒரு புத்தகமே வெளியிட்டார்கள். இந்த அரசினுடைய ஊழல்களை பட்டியலிட்டு, இந்த அரசினுடைய முறைகேடான நடவடிக்கைகளை பட்டியலிட்டு ஒரு புத்தகமே வெளியிட்டவர்கள் இன்று அவர்கள் சேர்ந்திருப்பதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் வழியே இல்லை. இந்த நடைமுறை அரசியலில் இது மாதிரியான பெருவாரியான ஆதரவுகள் கொண்ட அரசியல் கட்சிகளோடு இணைந்துதான் பணியாற்ற வேண்டும். அது அவர்களுடைய சூழல், அவர்களுடைய எல்லை அவ்வளவுதான், அவர்களுடைய வரையறை அவ்வளவுதான். அதுக்கு மேல் அவர்களால் போக முடியாது. அவர்களுக்கு பெரிய ஆதரவு தளம் இல்லை. மக்களிடமும் செல்வாக்கு பெறும் அளவிற்கு அவர்களுடைய வீச்சு இல்லை என்பதனுடைய வெளிப்பாடுதான் எங்களுடைய வகுப்பினருக்குள் நாங்கள் பெரிய செல்வாக்கான ஒரு சக்தியாக மட்டும் திகழ விரும்புகிறோம் என்பதனுடைய அப்பட்டமான வெளிப்பாடுதான். லோக்சபா மக்களவை தேர்தலில் எங்களுக்கு ஒரு 5-6 இடங்கள் அல்லது 7 இடங்கள் மட்டும் கொடுங்கள், எங்களுக்கு அது போதும் என்ற நிலையில் அவர்கள் வந்துவிட்டார்கள். ஒரு வகையில் சொல்ல போனால், தற்போதைக்கு அவர்கள் வேண்டுமானால் அரசியலில் ஒரு ஒரு மிக முக்கியமான சக்தி என்று அவர்கள் தங்களை தாங்களை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் மாற்று அரசியலை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்ற அவர்களுடைய வாதம் இனி முக்கியமாக எடுபடாது என்பதுதான் எதிர்ப்பமான உண்மை.
ரஜினிகாந்தை பொறுத்தளவிற்கு அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுவார், குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இயங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பின்னணியில், திடீரென்று இந்த தேர்தலில் தான் போட்டியிடவும் இல்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை என்று அறிவித்திருப்பது எதை காட்டுகிறது? ஏன் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தர முன்வரவில்லை என்று படுகிறது?
முதலில் அவருக்கு இன்னும் அரசியல் என்றால் என்ன என்று ஒரு புலப்படவில்லை என்றுதான் தெரிகிறது. அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறதா, இல்லை அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறதா, இல்லை வெறும் ஒரு இயக்கமாக மாறி ஒரு பொது தளத்தில் அல்லது சமூக கலாச்சார தளங்களில் பணியாற்ற வேண்டும் என்ற திட்டம் இருக்கிறதா, எந்த தெளிவும் இல்லை. ஒவ்வொரு முறையும் அவர் இதே மாதிரியான வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார். 1996 தான் அவருக்கு கிடைத்த முதலும் இறுதியுமான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவர் நழுவ விட்டு விட்டார். இனிமேல் ரஜினிகாந்த் அரசியலில் நுழைந்தால் அவர் ஒரு பெரிய சக்தியாக வருவாரா என்பதெல்லாம் ஒரு நகைப்புக்குரிய கேள்விதான். ஏனென்றால் இனி அவருக்கான ஆதரவு தளம் என்பது கிட்டத்தட்ட சுருங்கி விட்டது. நான் சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக் கொள்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு முக்கியமல்ல என்று சொல்கிறார். இது வந்து ஒரு ரொம்ப பரிதாபமான ஒரு எக்ஸ்கியூஸ் தானே தவிர, இது வந்து ஒரு நேர்மையான ஒரு திட்டவட்டமான தீவிரமான அரசியல் ஆர்வம் உள்ள ஒரு தலைவர் சொல்லக்கூடிய பதில் அல்ல. சட்டமன்ற தேர்தலில் சமயத்துல நீங்க பாருங்கள், அவர் அரசியலுக்கு வரமாட்டார். சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது கூட 2016 அவர் அரசியலுக்கு நிச்சயம் வரமாட்டார். அப்போது கூட நான் வேறு சில காரணங்களால் இப்போதைக்கு போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று ஒரு வழக்கமான ஒரு பரிதாபமான ஒரு காரணத்தை சொல்லி போவார் என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
மிக்க நன்றி திரு அவர்களே.
மிக்க நன்றி. மிக்க நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.